SBS தமிழ். தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாங்கள் அதை பற்றி சொல்லிட்டு வரோம். அந்த 100வது நாள் நிகழ்ச்சியிலிருந்து அதிகப்படியாக சொல்லிட்டு வரோம். உங்கள் நிலைமை குறித்து நான் தவறாக கருத்து வெளியிட்டேன் முதல்ல. அதாவது அந்த சூட்டில் நீங்கள் இறந்து விட்டதாக செய்தி வெளியிட்டிருந்தோம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திருத்திட்டோம் இப்போ. ஆகையினால அதை குறித்து உங்களுடைய வாயால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களத பதிவு பண்ண விரும்புகிறோம்.
நான் வந்து 100வது நாள் போராட்டத்தில் பங்கெடுத்துக்காக வேண்டி என்னுடைய பங்கிலிருந்து நான் வந்தேன். என்னுடைய பங்கு வந்து தூத்துக்குடியிலிருந்து ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் திரையில் உள்ளது. கூட்டத்தில் பங்கெடுப்பதாக நான் வந்த இடத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக யாருக்குரிய தீர்மானித்தபடி அவங்க ஸ்டெர்லைட் ஆலயத்தினுடைய புற்றுநோய் போராட்டம் வந்து ஒரு பள்ளி வளாகத்தில் இருந்தது. அந்த இடத்துக்கு போனேன், அங்கே கூட்டம் அதிகமாக இல்லை. அதனால நான் அங்கிருந்து புறப்பட்டு எல்லாரும் மக்கள் போயிட்டு சூழ்நிலைக்கு போன அவங்க எல்லாரும் அந்த கலெக்டர் அவர்களுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி கூட்டமாக நான் போய்கொண்டே இருந்த அந்த நேரத்துல எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு மக்கள் வரைந்தாங்களே போலீஸ்காரங்களை காணுமே நினைச்சிருந்தேன். ஆனா ஒரு இடத்துல வரும்போது சுற்றுநெருங்க ஒரு இடத்துல கிடக்கிற ஒரு கொஞ்சம் போலீஸ் கூட்டம் இருந்தாங்க. ஆனா அந்த போலீஸ் எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு ஜாஸ்தி சொல்ல முடியாது. ஏகப்பட்ட மக்கள் கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. எல்லா சாலையிலிருந்தும் வரிசை வரிசையா சரி சரியா அந்த மக்கள் ஒரு ப்ரொசஷன் போறது போலவே இருந்தது, வந்தது போலவே இருந்தது. அவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வச்சு வேகமாக போய்கொண்டே இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் ஒருவனாக போறேன். அதே நேரத்துல அவங்க வந்த மக்கள் வந்த வகை எப்படினாக்கா தின்பண்டங்களோடையும் குழந்தைகளோடையும் வந்துட்டாங்க. அங்க வந்து உட்கார்ந்து இப்படி போராட்டம் நடத்தி சாயங்காலம் ஆறும் பரவாயில்லைன்ற வகையில உணவுகளோடையும் வந்துட்டு இருந்தாங்க. நான் அறிய வந்தேன் குழந்தைகளோடையும் வந்துருந்தாங்க. அப்படி அவங்க போய்கொண்டு இருக்கிற நேரத்துல ரயில்வே லைன் மேம்பாலம் ஒன்று உண்டு. அதுக்கு மேலே நாங்க போய்கொண்டு இருக்கும்போது நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குற மக்கள் கூட்டமான கூட்டமா இருந்தாங்க. அவங்களோட போய் நம்மளும் நன்றி ஒரு படத்துல கலந்துக்கிறோம். ஒரு நல்ல ஒரு 10 கிலோமீட்டர் தான் போறேன். அங்க போறும்போது கலெக்டர் அலுவலகத்தை நெருங்கி போகும்போது உள்ளுக்கு வந்து புகை வந்துட்டு கவனிச்சேன். இந்த புகை என்னன்னு கேட்கும்போது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பக்கத்துல நெருங்கி போகும்போது ஒரு பெரிய ஒரு தூத்துக்குடி துறைமுக சாலை மேம்பாலம் ஒன்று கூட வரும். அது தாண்டி நான் அதுக்குள்ள போகும்போது கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு தடுப்பு வச்சிருந்தாங்க. அக்கடெல்லாம் அதுல திரும்ப நின்று இருந்தாங்க. அதுக்கு ஏறக்குறைய ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் கிட்டத்தட்ட நான் நெருங்கி போயிட்டு இருந்தது. ஒரு கலெக்டர் அலுவலகத்துக்குள்ள 2 வாகனங்கள் எரிஞ்சுட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த உள்ள யாருமே இல்லை. ஆனா எப்படி இருந்த அந்த வாகனம் அங்கே எரியுது, யார் அது குளிச்சுனதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
அந்த நேரம் கலெக்டர் வளாகத்தினுள் எந்த பொதுமகனும் உள்ளே நுழையவில்லை என்று சொல்கிறீர்கள் இல்லையா ஐயா?
யாருமே இல்லை. காவலர்கள் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க யாருமே போக முடியல. அந்த அலுவலகத்துக்குள்ள அந்த ஆர்ச்சி ஒன்று உண்டு. அந்த ஆர்ச்சிக்குள்ள கால் வச்சதா சுற்றும் சொன்னதாக இவங்க பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. அதனால யாருமே உள்ள நுழையில அது தடுத்துக்கு முன்னாலதான் சாலையை மறித்து போடப்பட்ட தடுத்துக்கு முன்னாலதான் எல்லாரும் இருந்தோம், நின்றுட்டு இருந்தோம், வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தூத்துக்குடி பகுதியில் இருந்து வேகமாக ஒரு போலீஸ் வேன் வந்தது. இந்த போலீஸ் வேன் வந்து அந்த தடுப்பு பக்கத்துல வந்து திரும்பவும் உள்ளுக்குள்ள அவை வேற நின்றுட்டு இருந்த போலீஸ்காரங்கள்லாம் அங்க கலெக்டர் சார்ஜ் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்தாங்க. அப்படி வேகமா ஓடி வந்த நேரத்துல நாங்கெல்லாம் அடிபடுறதுக்கு தயங்கி கலைஞ்சி ஓடணும். அப்படி ஓடும்போது தான் பிக்பாய் ஷூட் நடந்தது. முதலுக்கு முதல்ல யாரையும் யாருமே சாணத்துல ரெண்டாவது குண்டு பிடிக்கும் போது என் இடுப்புல பிடிச்சு நான் படுத்துட்டு படிக்க முடியல. அப்படி மெல்ல அப்படியே கீழே உட்காந்தேன். என்னைய சார்ஜ் பண்றதுக்காண்டி போலீஸ்காரங்க கண்டிப்பாக வந்தாங்க. அப்போ ஏன் அந்த கால் அடிபட்டு நடக்க முடியாது அவசியம் அந்த உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து இந்த ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னும் சட்ட நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. அதுல என்னை ஏற்றிக்கொண்டு பெரிய அரசு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. அதுல இருந்து என்னுடைய அந்த மறை மாவட்ட அலுவலகத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருவர் பக்கத்தில் நபர் ஒருத்தர் தொலைபேசியில் சொன்னார், ஜெயஸ்ராம் விடுபட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க வந்து நீங்க அவங்க மண்ணில் அவங்க கேட்டு வெளியே கொண்டு வர பாருங்க, நாங்க அந்த ஆம்புலன்ஸோட வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இனி ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி கொண்டு போனாங்க. அந்த ஸ்கேன் எடுத்து வரும்போது ஆம்புலன்ஸ் வந்துட்டு இந்த கொண்டு போறதுக்காண்ட வந்து தகவல் கிடைச்சி அண்மை வரி அங்க கொண்டு ஏற்றினாங்க. நான் அமெரிக்க ஆஸ்பத்திரி இந்திய மருத்துவமனையில வந்து சேர்ந்துட்டு அங்க வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்கேன்.
அந்த துப்பாக்கி சூடு எங்க இருந்து வந்ததுன்றது உங்களுக்கு தெரியுமா ஐயா?
இந்த துப்பாக்கி நான் வந்து அடிபட்டு குண்டடிபட்டு கீழே அப்படி உட்கார்ந்தது திண்டக்கம் திரும்பி பார்த்தேன். அந்த வேனுக்கு மேல இருந்து துப்பாக்கி இருந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சது.
அந்த ஸ்னைப்பர் வந்ததா?
ஸ்னைப்பர் சொன்னாங்க அந்த துப்பாக்கி அவர்தான் சுற்றி இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் சுட்டு பிற்பாடுதான் திரும்பி பாக்குறேன். ஆனா அங்க அவர் ஒருத்தர் வண்டி தஞ்சை தண்ணின்னு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வேன் மேல இருந்துகிட்டு இருந்தார்.
இப்பொழுது உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கு ஐயா?
இப்போது என்னுடைய உடல்நலம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்பட்டு வர்றேன். எனக்கு அந்த பின்பு குருட்டு பாய்ந்த அந்த சுமித்தர் பின்புங்கிறதுனால அது வந்து பெரிய ஒரு டேமேஜ எனக்கு எடுத்து இருந்து ஏற்படுத்திருக்கு. இருந்து நொறுங்கிடுச்சு, என்னால காலை ஊனி நிற்க முடியல. மெல்ல மெல்ல இப்போ வாக்கரை வச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்புறம் அந்த குமிட்டு காயம் தான் ஆறுறதும் கஷ்டமா இருக்கு. எனவும் உங்களுக்குல தொலையாட்டம் இருந்து அதுல மெல்லையாஞ்சல் நர்ஸுகள் சொல்றாங்க அது முழுவதும் அந்த ரத்த கலர்ல மாறுவத கொஞ்சமா வெட்டி எடுக்கிறாங்க. அது இன்னும் ஆடுறதுக்கு இறக்குறது ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். கடுமையான வலி இருக்குது. குறிப்பாக அந்த சதையெல்லாம் வெட்டி எடுக்கும்போது அது ரொம்ப கருத்து சதையா மாறிடுச்சு. குண்டு கட்ட பகுதி எல்லாம்
இப்பொழுது அங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய மனநிலை அல்லது பார்வை எப்படி இருக்குது ஐயா?
பொதுமக்கள் கொஞ்சம் இப்ப இன்னும் கொஞ்சம் கடற்கரையே போலீஸ் இன்னும் இரவு நேரங்கள்ல வந்து வீடுகளில் போய் போராட்டங்களை பங்கு வச்சாங்க அப்படின்னு சந்தேக பிரகாட்டெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் பயந்துட்டு வர்றாங்க போலீஸுக்கு. ஆனா மக்களை சுதந்து போக வச்சு அவங்க இந்த மாதிரி போலீஸ்காரங்க செஞ்சது பராபரிய தவறுன்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. நாங்க எல்லாரும் போராட்ட இடத்துக்கு வரலையே, நாங்க வந்து உரிமையை கேட்கறதான வந்தோம், இப்படி போலீஸ்காரன் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் உங்களுக்கு பிரயாமமான ஒரு பேச்சு மாதிரி மக்களுடைய குறையாக இருக்குது. யாரும் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அரசு நடந்தது
உடல் வலியின் போதும் எமக்காக நேரம் ஒதுக்கி நம்முடன் பேசியதற்காக மிக்க நன்றி ஐயா. ஆஸ்திரேலியாவால் தமிழர்கள் அனைவரின் சார்பாகவும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நீங்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க SBS.com.au/Tamil